இனி எட்டாம் சூத்திரத்தை நாம் பார்க்கலாம். எட்டாம் சூத்திரத்தை தொடங்கிக் கொண்டு இப்பொழுது சிந்திக்க வேண்டும். எட்டாம் சூத்திரம், மேலை சூத்திரத்தால் சாதித்து பெறும் உரிமை தனக்கே உண்டு என்பது உணர்ந்த உயிர்க்கு. மேலை சூத்திரம் இப்பதான் பார்த்தோம், சாதித்து பெறும் உரிமை. அதை சாதித்தல் என்றால் அசத்தின் சார்பு நீங்குவதற்கும் சத்தின் சார்பு கிட்டுவதற்கும் என்ன செய்யணுமோ அந்த செயல்பாடுகள் தான் சாதனைகள். அந்த சாதனைகளை செய்து சத்தாகிய சிவத்தை பெறும் உரிமை தனக்கே உண்டு. சிவம் அவன்தான் சத்து, அவன் தன்னைத்தானே பெறணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. உலகம் இருக்கின்றதே அது அசத்து, அது ஜடம், அது எதையும் பெற்று எதையும் அனுபவிக்க வேண்டிய நிலையில் அது இல்லை, அது ஜடம். ஆகவே சத்தாகிய சிவத்தை பெற்று அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கும் உரிமை ஆன்மாவாகிய தனக்கே உண்டு என்று உயிரானது ஏழாம் சூத்திரம் கேட்டது மூலமா உணர்ந்திருக்குது. ஆகவே சூத்திரம் என்பது அது கேட்டுவிட்டு போகக்கூடியது அல்ல, அது உணர வேண்டிய உண்மைகளை உணர்ந்து அதன்படி அந்த நெறியிலே நிற்றல் என்ற ஒரு உண்மை பேருண்மை இங்க தோற்றுவாயிலே விளக்குகிறார் ஆசிரியர். அதான் சொல்றார், மேலை சூத்திரத்தால் சாதித்து பெறும் உரிமை தனக்கே உண்டு என்பது உணர்ந்த உயிர்க்கு அப்பேரு தனக்கு வேண்டற்பாலது என்பதும், அந்த சத்தாஞ்சார்பு தனக்கு வேணும், ஏன்னா அசத்தாஞ்சார்பு எவ்வளவு துன்பமா இருக்குது, அப்ப சத்தாஞ்சார்பு தனக்கு அவசியம் வேணும், அது வேண்டற்பாலது என்பதும், ஒரு நோயாளிக்கு அந்த மருந்து வேண்டற்பாலது என்பது போல தனக்கு வேண்டற்பாலது என்பதும், அதற்கு சிறந்த சாதனமாவது இது என்பதும். சரி, சத்தாஞ்சார்பு தனக்கு வேணும்னா சத்தாஞ்சார்பை பெற்றுத்தரக்கூடிய சாதனம் எது அது தெரியணும், அது வருவாயும் அந்த சாதனம் எதன் மூலம் நமக்கு கிடைக்கும், எந்த வழியில நமக்கு கிடைக்கும். அந்த சாதனத்தை பெற்றால்தான் சத்தாகிய சிவத்தை நம்ம பெற முடியும். இந்த சாதனத்தை கொண்டுதான் நம்ம சாதிச்சு சத்தாகிய சிவத்தை பெற முடியும். ஆகவே சத்தாகிய சிவப்பேரு தனக்கு வேண்டும், அந்த பேரை பெறுவதற்குரிய சாதனம் இது, அந்த சாதனம் வருவதற்குரிய வழிமுறை இது என்று இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஆன்மாவுக்கு சத்தை பெறணும் சிவத்தை பெறணுங்கிற மனவெழுச்சி உண்டாகும். ஆகையினாலே சாதனம் செய்வதற்கு அப்பந்தான் அதுக்கு மன எழுச்சி உண்டாகும். ஆகையினாலே அதைத்தான் சொல்கின்றார். இப்ப திரும்ப தோற்றுவாயை படிப்போம். மேலை சூத்திரத்தால் சாதித்து பெறும் உரிமை தனக்கே உண்டு என்பது உணர்ந்த உயிர்க்கு அப்பேரு தனக்கு வேண்டற்பாலது என்பதும், அதற்கு சிறந்த சாதனமாவது இது என்பதும், அது வருவாயும் உணர்ந்தன்றி சாதனம் செய்தற்கு மன எழுச்சி செல்லாமையின் மன எழுச்சி சேரற் பொருட்டு அவற்றை உணர்த்தற்கு எழுந்தது எட்டாம் சூத்திரம். அவற்றை உணர்த்தற்கு, எவற்றை உணர்த்தற்கு என்று சொன்னால், சிவத்தை பெறுவதற்கு உகந்த சாதனம் எது, அந்த சாதனம் வருகின்ற வழி எது என்பதையெல்லாம் உணர்த்துவதற்கு எழுந்ததுதான் எட்டாம் சூத்திரம். எப்படி உணர்த்துகின்றார் என்பதை சூத்திரத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஒரு மாறுதல், பெரிய மாறுதல் என்றால், இதுவரை அரிசியர் ஆசிரியர் விருத்தமாக பாடல்கள் எல்லாம் இருந்தன. இந்த சூத்திர பாடல் தொடங்கி என்சீர் ஆசிரியர் விருத்தமாக, அங்கு அரிசியர் ஆசிரியர் விருத்தத்திலே எவ்வளவு சுவைபட ஆசிரியர் கருத்துக்களை எடுத்தெடுத்து உரைத்தருளி வந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். இப்ப என்சீர் விருத்தத்திலேயே அதிலேயும் ஒரு தனிச்சிறப்போடு ஆசிரியர் அருள் செய்கின்ற பாங்கினை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதெல்லாம் மிக அருமையான ஒரு முறை. ஆகவே இவருடைய வழியிலே வந்த ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளும் தம்முடைய சார்பு நூலிய சார்பு நூலாகிய சிவபிரகாசத்திலே இதை மாதிரி ரெண்டு வகையா வைத்திருக்கின்றார். அவர் ஆரம்பத்திலே என்சீர் விருத்தங்கள் பாடி பின்னால உண்மை அதிகாரத்திலே அரிசீர் விருத்தங்கள் பாடி உள்ளார். இங்க முதல்லயே அரிசீர் விருத்தம், பின்னாலே என்சீர் விருத்தம் இதுவும் பார்க்கலாம். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல், துண்ணிய ஐம்புலவேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை, மண்ணும் அருள் குருவாகி வந்தவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கீழ் வைப்பன். ஆக முதல் நூல் எட்டாம் சூத்திரம் பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும் ஐம்புல வேடரின் என்று அவ்வளவுதான் இருக்கும். ஐம்புல வேடரின் என்பதற்கு எவ்வளவு விளக்கம் இருக்குது அந்த இடத்துல, அது இங்க முதல் ரெண்டு அடிகளை பார்த்தா நமக்கு அந்த உண்மை புரியும். ஐம்புல வேடரின் அவ்வளவு குறிப்பாக சொன்னதை ரெண்டு அடிகள்ல சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு அடியும் எட்டு சீர் அப்படி ரெண்டு அடிகள்ல சொல்லியிருக்கிறார். மன்னவந்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று அவரை பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல். இப்போ நாம இதுக்கு பதவுரை பார்க்கலாம். மன்னவந்தன் மகன், மன்னவ குமாரனாவான் ஒருவன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து, அப்படியே பாட்ட உள்ள மாதிரிதான் ஆற்றொழுக்கா, வேடரிடத்தே தங்கி வளர்ந்து வேடர் உட்பட்டு வளர்ந்து சேர்க்க வேண்டிய தொடர்களை தான் சேர்த்துக்கொண்டான். மன்னவகுமாரன் ஏன் வேடர்களோடு போய் பழகணும், சின்ன பையன் அந்த சிறுவனாக இருக்கின்ற அந்த பருவத்துக்கு உரிய ஒரு அறியாமையினாலே ஒரு மடமையினாலே அவ்வாறு சார்பு தெரியாமல் சார்ந்து விட்டான். அதான் சொல்ற பிள்ளைமை பருவத்து மடைமையால் வேடருட்பட்டு வேடருட்பட்டு வளர்ந்துனா எப்படி, அவர்கள் வழியில அவர்கள் இழுத்த வழியில எல்லாம் தான் வளர்ந்து. அதுதான் சொன்னார் பரதந்திரனாய். பரதந்திரனாய்ங்கும்போது என்ன, அந்த வேடர்கள் தன்னை எப்படியெல்லாம் வந்து செலுத்துகின்றார்களோ அந்த வழியிலெல்லாம் சென்று வளர்தல், அதான் பரதந்திரம். தனக்குரிய தகுதிக்கு ஏற்ப அவன் வளர்ந்தான்னா அது சுதந்திரனாய் வளர்தல். பிறர் வழியில வந்து அலைக்கழிக்கப்படுறான்னா அது பரதந்திரன். அதுதான் சொன்னாங்க, பரதந்திரனாய் தன் சாதிக்குரிய பெருந்தகமை இழந்து இழிதொழில் பயிற்சி வளர்ந்து. பாருங்க இவ்வளவு விளக்கம் அதுல இருக்கு. வேடரிடத்தே தங்கி வளர்ந்துன்னா அதுல இவ்வளவு விளக்கம் இருக்கு. மன்னவன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்றான் அப்படின்னா ஏன் வேடரிட்ட சார்ந்தான், பிள்ளைமை பருவத்து மடமையால் சார்ந்தான், தங் சரி சார்ந்து வளர்தல்னா எப்படி என்றால் பரதந்திரனாய் அவர்கள் இழுத்தெடுப்புக்கெல்லாம் போய் பரதந்திரனாய் தன் சாதிக்குரிய பெருந்தகமை இழந்து இழிதொழில் பயிற்சி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப. அவனை அறியாதுன்னா அவன் அரசனை அறியாது, அரசனை தன்னுடைய தந்தையாகிய அரசனை அறியாமல், அதனால தான் அரசகுமாரன் தன்னையும் அறியல, தந்தை அறியாதனால தன்னையும் அறியலையாம். அதான் அவ அரசனைன்னு அதோட சேர்த்து அவ அரசனையும் தன்னையும் அறியாது என்று பதப்பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவ அரசனையும் தன்னையும் அறியாது மயக்கமுற்று நிற்க, பின் அவனும் நீ என் மகன் என்று அவரின் பிரித்து, பின்பு தந்தையாகிய அரசனும் நீ என் மகன் என்று அறிவுறுத்தி அவ்வேடரினின்றும் அவனை பிரிப்பித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல், பெருந்தகமையோடும் தானா வண்ணம் செய்து போற்றுமாறு போல். இது உவமை. இப்போ பொருளுக்கு வருவோம். இத மாதிரி துண்ணிய ஐங்குடவேடர் சுழலிற்பட்டு, துண்ணிய என்றால் நெருங்கிய, தன் நிலையில் பிறழ்ந்து ஒரு தொடர் சேர்த்துக்கணும், தன் நிலையில் பிறழ்ந்து ஆன்மாவானது தனக்கு தன்னுடைய தகுதியிலிருந்து பிறழ்ந்து தன் நிலையில் பிறழ்ந்து நெருங்கிய ஐம்பொறி வேட சுழலிற்பட்டு அறிவிழந்து, துண்ணிய ஐம்புல வேட சுழலிற்பட்டுனா நெருங்கிய ஐம்பொறி வேட சுழலிற்பட்டு, சுழலிற்பட்டுன்றிருக்கு அறிவிழந்து என்பதை சேர்த்துக்கணும். அறிவிழந்துனா தான் யார் என்ற அறிவை இழந்து, துணைவனையும் அறியாது, துணைவனையும் அறியாது, அப்படி தன்னை அறியாமலோடு மட்டுமன்றி, அப்படி தன்னை அறியாததோடு மட்டுமன்றி துணைவனாகிய சிவபெருமானையும் அறியாது. துயருறும் தொல்லுயிரை நிலைவற்ற உயிர் வருந்து மாற்றை, அந்த தொல்லுயிர் நிலைவற்ற உயிரானது அப்படி வருந்து வருவதை, மண்ணும் அருள் இறப்பில் தவ முதிர்ச்சி நோக்கி, சும்மா வந்து அந்த வேடர்களிடம் பிரிக்க மாட்டான், வேடர்கள் சார்பே உகந்த சார்புன்னு ஆன்மா நிக்கிற வரைக்கும் அதை பிரிக்க முடியாது. அது வேட சார்பு, அது நீங்க வேண்டிய சார்பு, ஆனா நீங்க முடியாம அந்த ஆன்மா இருக்குது, அப்ப நீக்கி அருள வேண்டும், இந்த சார்பிலிருந்து அடியனை உயிர்வித்து அருள வேண்டும்னு அந்த ஆன்மா வழிபாட்டு நெறிக்கு வரணும். அந்த வழிபாட்டு நெறி தான் இங்க மண்ணும் அருள்னு சொன்னது. இதை இறப்பில் தவம்னு முதல் நூல் சொல்லும், இங்க மண்ணும் அருள்னு சொல்லியிருக்கு. அருளுக்கு வாயிலாவது தவம், தவம் செய்தாதான் அருள் கிடைக்கும். அருளுக்கு வாயிலாக இருக்கக்கூடிய தவத்தையே இங்க அருள்னு சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். இது உரையாசிரியர் தருகின்ற ஒரு ஆழமான குறிப்புரை. அருள் என்பது இங்க தவத்தின் மேல் நின்றது. மண்ணும் அருள்னு சொன்னதுனால நிலைபெற்ற தவம், நிலைபெற்ற தவம் அது இறப்பில் தவம். ஆகவே இறப்பில் தவத்தை தான் மண்ணும் அருள் என்றார். மண்ணும் அருள் மூன்றாம் உருவங்க விரித்துக்கொண்டோம். மண்ணும் அருளால் இறப்பில் தவத்தால், இந்த ஆன்மா செய்த இறப்பில் தவத்தால் உருவாகி வந்து குருவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து, உருவாகி வந்துன்னா இருக்கு, அப்புறம் அவரின் நீக்கின்னு இருக்கு. அவரின் நீக்கி கொண்டு உணர்த்தின்னு ஒரு சொல்ல சேர்த்துக்கணும். ஏன்னா அரசன் என்ன செய்யறான், தான் மகனுக்கு உணர்த்தி தான் வேடரிலிருந்து மகனை நீக்குறான் இல்லையா. உவமையில பார்த்தோம் உணர்த்தின்னு வர்றது, உணர்த்தின்னு சொல்லு வராட்டாலும் இரண்டாம் அடியில என்ன வந்தது, என் மகன் நீ அப்படின்னு சொல்றாங்க, அதான் உணர்த்துதல். அது மாதிரி சிவமும் வந்து ஆன்மா வந்து நீ என் இனம், நீ என்னை சார வேண்டிய பொருள் அப்படின்னு உணர்த்துது. ஆகவே குருவாகி வந்து உணர்த்துகின்றார் சிவம். அதனால உணர்த்தின்னு ஒரு சொல் சேர்த்துக்கணும். ஒரே ஆசிரியர் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே குருவடிவம் கொண்டு எழுந்தொருளி வந்து உணர்த்தி அவரின் நீக்கி அவ ஐம்பொறியின் நின்று நீங்குமாறு மல வழியை கெடுத்து, மலம் அகற்றி அவரின் நீக்கி மலம் அகற்றி அவ ஐம்பொறி நின்று நீங்குமாறு மலவழியை கெடுத்து தானாக்கி தன்வண்ணமாக்கி, அவ்வுயிரை தன்வண்ணமாக்கி, அதான் தானாக்கி சிவமாக்கி, தானாக்கி மலரடி கீழ் வைப்பன், அவ்வுயிரை மலர் போலும் திருவடி கீழ் வைத்து வாழ்விப்பன், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்று சொன்ன திருவாசக தொடர் தான் நமக்கு அப்படியே நினைவுக்கு வரும். ஆகவே இந்த கண் கொண்டு அந்த திருவாசக தொடரை பார்த்தாதான் நமக்கு உண்மை விளங்கும். ஆகவே இப்பொழுது நாம் பொழிப்புரையினை பார்க்கலாம். உயிர் தன் நிலையில் பிறழ்ந்து ஐம்பொறிகளுட்பட்டு அறிவிழந்து வருந்து மாற்றை, நித்த முத்த சுத்த சித்தி எனப்படும் அவ்வீசன் ஏழாம் சூத்திரத்துல இறுதி பாடலை பார்த்தோம் இல்லையா, அந்த தொடர்ச்சியை அப்படி கொண்டு காட்டா இருப்பாரு. ஏழாம் சூத்திரத்தோடு அந்த தொடர்ச்சியை எட்டாம் சூத்திரத்துல காட்டி அருமையா ஒரு சொல்கின்றார். நித்த முத்த சுத்த சித்த எனப்படும் அவ் ஈசன் குரு வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தவ முதிர்ச்சி நோக்கி, எல்லா ஆன்மாக்களுக்கும் குரு வடிவம் கொண்டு வருவதில்லையே, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வருகின்றாரே என்றால் அந்த ஆன்மாவை தவத்தை முற்றுவிக்கும் போதுதான் வருவார். அதான் அதான் தவ முதிர்ச்சி நோக்கி உணர்த்தி மீட்டு தொன்னிலையில் பிறளாது வைத்து வாழ்விப்பன். அந்த உயிரை ஐம்பறிகளிலிருந்து மீட்டு அதை பிறளாத ஒரு பெருநிலையில் வைத்து வாழ்விக்கின்றார் என்று பாருங்க. பொழிப்புரையில சுருக்கமாக தான் சொல்லியிருக்கின்றார். ஓமை பொருள் அது பார்த்த மாத்திரத்திலேயே விளங்கும் என்பதனால் அதை பொழிப்புரையில சொல்லல. உருவகம் அந்த பொருளை மட்டும்தான், ஓமயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கின்றார். பதவுரையில முழுக்கவே சொல்லியிருக்கின்றார். பதவுரையை முதல்ல பார்த்துட்டோம். போன பாடல்ல ஏழாம் சூத்திரத்து இறுதி பாடல்ல நித்த சுத்த சுத்த சித்து இல்லையா, நித்த முத்த சுத்த சித்து, நித்த முத்த சுத்த சித்தாகிய ஈசன் பிரிவிப்பன் மலங்கள் எல்லாம் பின் உயிர்க்கு அருளி நாளேன்னு வந்தது. அதான் வருகின்ற சூத்திரத்துக்கு தோற்றுவாயின்னு பார்த்தோம். ஆகையினாலே அந்த தோற்றுவாயா அது இருப்புகின்ற பாங்கனே இப்ப நல்லா உணர்தோம். அந்த நித்த முத்த சுத்த சித்தாக இருக்கக்கூடிய ஈசன் பக்குவம் வந்த பிறகு இப்படி குருவாக வந்து மலங்கள்ல இருந்து அந்த ஆன்மாவை பிரிவிக்கின்றான். இப்ப மலங்கள்ல இருந்து பிரிவிக்கின்றான்னா ஆணவம் கண்மம் மாய அதெல்லாம் மும்மலங்கள், அந்த மும்மலங்களிலிருந்து ஆன்மாவை நீக்குவான்னு சொல்லணும். அப்படி சொல்லாம ஐம்புலங்களாகிய வேடரிலிருந்து நீக்குவான்னு சொல்றாங்களே அப்படின்னா, அங்க ஐம்புலன் என்பது ஐம்பொறிகளை குறிக்குது. ஆகு பேராக புலன் என்று சொல்லும்போது ஐம்புலங்கும் போது அது சுவை ஒளி உரு ஓசை மனம், அதான் ஐம்புலன் விடயங்கள். ஆனா இங்க அவற்றை குறிக்கல, ஐம்பொறிகளை குறிக்கிறது. ஐம்பொறிகள் தான் ஆன்மாவை வந்து அப்படி அலைக்கழித்து விடயங்கள்ல அந்த ஐம்புலன்கள்ல தள்ளுகின்றன. ஆகவே ஐம்பொறிகளை சொன்னார். சரி, மலங்கள்ல இருந்து ஆன்மாவை பிரிவிப்பன்னு சொல்லும்போது ஆணவங்கன்மமாயாகிய மும்மலங்களை சொல்லணும். அதை விடுத்து ஐம்பொறிகளாகிய வேடர்கள் சொல்லியிருக்காங்களே அப்படின்னா மும்மலங்கள் தான் உண்மையிலே வேடர்கள். ஆனா அந்த மும்மலங்களை சொன்னா அது வந்து நமக்கு உய்த்துணர்வது அரிது. காட்சி புலனாக இருப்பது இந்த ஐம்பொறிகள் நம்ம எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கின்றன என்பதுதான் காட்சி புலனாகுது. மும்மலத்தின் வழிநின்றுதான் ஐம்பொறிகள் செயல்படுகின்றன. என்னன்னா ஐம்பொறிகள் மாயாகாரியம், மாயாகாரியம். இந்த ஐம்பொறிகள் இப்படி செயல்படணும் அப்படின்னா இந்த காலத்துல இந்த பொறியை கொண்டு இந்த ஆன்மா இந்த விடயத்தை சாரணும் அப்படின்னு அந்த பிராரத்தானவோ விதிக்கப்பட்டது. இப்ப கண்மத்துக்கு ஈடாக தான் அந்த மாயாபோகத்தை சாருது. இந்த போகம் நமக்கு ரொம்ப உகந்தது, அதுல விருப்பு விருப்போ அல்லது இது நமக்கு கூடாதுன்னு அதுல ஒரு வெறுப்போ, அந்த விருப்பு வெறுப்பை விளைவித்து அங்க ஆணவமலம் நிற்கிறது. ஆகையினால அந்த ஆணவமலமாக விருப்பு வெறுப்பை ஏற்படுத்துது. மாயாகாரிய சார்பு தனக்கு ஒவ்வாத சார்பை உகந்ததுன்னு சொல்லி அதை நினைக்க வைக்குது. இதெல்லாம் ஆணவமலத்தோட வேலை. கண்மம் வந்து அந்த சார்பை வந்து அனுபவிக்கணும்னு நிலை நிறுத்துது. அந்த மாயை அங்க அனுபவமா வருது. ஆக மும்மலங்கள் தான் ஆன்மா வந்து உலக பந்தத்தில் அழுத்தியிருக்கு. ஆனா மும்மலங்கள் காட்சி புலனாகக்கூடியவை அல்ல, நுட்பமானவை. அதனால காட்சி புலனாகக்கூடிய ஐம்பொறிகள்ல வச்சு சொன்னார். இது எது மாதிரினா காட்சி புலனாகாத அருந்ததி நட்சத்திரத்தை காட்ட வேணும்னா எளிதில் காட்சி புலனாகிற ஒரு நட்சத்திரத்தை காட்டுற மாதிரி, அத தூளாருந்ததி நயம்னு சொல்லுவாங்க. அந்த தூளாருந்ததி நயம் பற்றி தான் இங்க மும்மலங்களை சொல்றதுக்கு பதிலாக ஐம்பொறிகளை சொன்னார்னு உரையாசிரியர் நுட்பத்தை எடுத்து தெரிவிக்கின்றார். இந்த சித்தியார் உரையில தான் இந்த அரிய கருத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு குறிப்புரை இருக்கு, அதை நான் அடுத்து சொல்றேன். இது ரொம்ப முக்கியமானது, இதை முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டாவது பத்தியில இருக்கு பாருங்க, அது படிக்கிறேன் குறிப்புரையில ரெண்டாவது பத்தியில. மும்மல சுழலிற்பட்டு வருந்துதல் காட்சி புலனாதல் செல்லாமையின், பாத்தீங்களா, ஆன்மா மும்மல சுழல பட்டு வருந்துதல் காட்சி புலனுக்கு வரல. ஆமா, அதனால அதனை ஒழித்து அதை சொல்லாம காட்சி புலனா எளிதின் அறியப்படுவதாய ஐம்பொறி சுழலிற்படுதலே இன்றி எடுத்து கூறினார். காட்சி புலனாக எளிதில் அறியக்கூடிய இந்த ஐம்பொறி சூழலில் பட்டு வருந்துதலை எடுத்து கூறினார். இது தூளாருந்ததி நயம் சொல்ற. தூளாருந்ததி நயம் பற்றி சோபான முறையின் வைத்து உணர்த்துதல் மரபாகலின், சோபான முறை படிமுறை, படிப்படியாகத்தான் அதை நம்ம உணர்த்தணும். அதிகரணங்கள் படிக்கும் போது அதை உணர முடியும் மும்மலங்களை பற்றி. ஆகவே தூளாருந்ததி நயம் பற்றி சோபான முறையின் வைத்து உணர்த்துதல் மரபாகலின் சொல்லியிருக்கின்றார். நீ முதல் பத்தி பார்க்கலாம். சரி, இப்படி ஏன் இதுக்கு வந்து ஒரு அரசன் வந்து தன் குமாரனை வேடர்களிடமிருந்து மீட்டு செல்கின்ற அந்த செய்தியை ஏன் ஓமையாக சொன்னார் என்று சொன்னால், அரசனுக்கு தான் மகன் வந்து இப்படி ஒவ்வாத சார்புல மாட்டியிருக்கும் போது அவன் அங்கிருந்து மீட்பது அரசனுக்கு கடப்பாடு அல்லவா? அத மாதிரி முதல்வனுக்கும் நம்மை இந்த ஐம்பொறி சார்பிலிருந்து மீட்பது முதல்வனுக்கும் கடப்பாடு. அந்த கடப்பாடு ஆவதை இனிது விளக்குவதற்கு தான் இந்த ஓமை சொன்னார். இஞ்ஞனம் வாழ்வித்தல் ஈசனுக்கு கடப்பாடாதல் இனிது விளக்குவார். பிள்ளமை பருவத்து மடமையால் வேடருட்பட்டு பரதந்திரனாய். திரும்ப படிக்கிறேன். இஞ்ஞனம் வாழ்வித்தல் ஈசனுக்கு கடப்பாடாதல் இனிது விளக்குவார். பிள்ளமை பருவத்து மடமையால் வேடருட்பட்டு பரதந்திரனாய் தன் சாதிக்குரிய பெருந்தகமை இழந்து இழிதொழில் பயிற்சி வருந்தும் மன்னவகுமாரனாவான் ஒருவனுக்கு அவன் தந்தை செய்யும் உதவியை எடுத்துக்காட்டி கூறினார். ஆக பொழிப்புரை ஆசிரியர் தம்முடைய பொழிப்புரையிலே இந்த ஓமையை விளக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு குறிப்புரை மூலமாக முழுமையாக விளக்கிவிட்டார் என்றே கூற வேண்டும். இனி இரண்டாவது பத்தி அதை விளக்கிட்டேன். மூணாவது பத்தி துணைவனையும் என்னும் உண்மை. மூன்றாம் அடியில துண்ணிய ஐம்புலவேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது. துணைவனையும்னு உண்மை சொன்னதுனால தன்னையும் அறியாமல் துணைவனையும் அறியாமல் என்பது அங்க தன்னையும் அறியாததோடு என்பது அங்கு பெறப்படுது. தன்னை அறியாததோடு மட்டுமன்றி துணைவனையும் அறியாமல் இறந்தது எழியேச்சம். அதான் துணைவனையும் என்னும் உண்மை தன்னை அறியாமையே அன்றி என இறந்தது எழியது. சிறப்புமாம் சிறப்புமையாகவும் கொள்ளலாம். துணைவன் தன்னையும் அறியாம துணைவனையும் அறியாமல். அப்புறம் மண்ணும் அருள்னு சொன்னது இறப்பில் தவம். அதான் சொல்றான் மண்ணும் அருள் என்றது இன்று இறப்பில் தவத்தின் மேற்று. மூன்றாவது விரித்துரைக்க மண்ணும் அருளால் இறப்பில் தவத்தால். இறப்பில் தவத்தால் தான் குருவாகிறதுக்கு ஒரு காரணம். இறப்பில் தவமாகிய சரியக்கிரியா யோகங்களை இந்த ஆன்மா ஏற்றியதால் அவன் குருவா வந்தான். அதான் அந்த மூன்றாம் குருவ ஆள் அங்க சேர்த்துக்கணும். மண்ணும் அருள் என்பது இறப்பில் தவம் என்று சூத்திரம் பார்க்கும்போதே விளக்குவேன். ஆக அது மாதிரி குருவாக வந்து உணர்த்தின்னு ஒரு சொல் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா ஓமையில அரசனும் வந்து உணர்த்துதான், என் மகன் நீ அப்படின்னு சொல்றான். அதான் உணர்த்துதல். அதே மாதிரி நீ என்னோ நான் சித்து நீயும் சித்து நீ என்ன சார்ந்து இருக்கணும் இந்த அசத்தான் சார்பு உனக்கு ஒவ்வாது என்று உணர்த்துறார். அதான் உணர்த்தின்னு ஒரு சொல் அறிவிக்கப்பட்டது. என் மகன் நீ என ஓமையுட்கூறுதலார் பொருளினும் உணர்த்தி என்பது அறிவித்துரைக்கப்பட்டது. ஓமையில என் மகன் நீ சொன்னதுனால ஓமயத்திலே உணர்த்தின்னு ஒரு சொல் அறிவித்துரைக்கப்பட்டது. முதல் நூல பாருங்க அந்த உணர்த்துங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்கார். தவத்தினில் உணர்த்த என்றால் முதல் நூல் ஆசிரியரும் எவ்வளவு அற்புதமா எடுத்து காட்டுறோம். இஞ்ஞனம் உரைத்தவாற்றான் முதல் நூல் எட்டாஞ்சூத்திரம் போல இச்செயலும் நாற்குற்றதாமாறு கண்டுகொள்க. முதல் நூல் எட்டாஞ்சூத்திரம் மாதிரி இந்த வழிநூல் எட்டாஞ்சூத்திரமும் நான்கு அதிகரணங்களை உடையது. இப்படி குருவாகி வந்து உணர்த்தி, குருவாகி வந்து உணர்த்தி அந்த தொடர் முதல் அதிகரணம். அப்புறம் மண்ணும் அருளால் உணர்த்தி அது இறப்பில் தவமாகிய சரிய கிரிய யோகம் அவற்றின் பயனாகிய ஞானம் இதெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய இரண்டாம் அதிகரணம். அப்புறம் மூன்றாம் அதிகரணம் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலிற்பட்டு தன்னை அறியாதோடு மட்டுமன்றி துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிர் என்று அந்த பகுதி மூன்றாம் அதிகரணம். அப்புறம் நான்காம் அதிகரணம் மலமகற்றி தானாக்கி மலரடுக்கீழ் வைப்பன் என்று சொல்வது நான்காம் அதிகரணம். இப்படி முதல் நூல் போல இந்த வழிநூல் எட்டாஞ்சூத்திரமும் நான்கு கூறுகளை உடையது. அதுல முதல்ல உள்ள அதிகரணம் குருவாகி வந்து உணர்த்தி என்பது. அதை ஒன்பது செய்யுளால வகுத்து கூறப்போகின்றார். அதான் இவற்றுள் குருவாகி வந்து உணர்த்தி என்ற முதற்கூற்று பொருளை ஒன்பது செய்யுளான் வகுத்து கூறுவான் தொடங்கினார். ஆக இவ்வாறு இந்த எட்டாஞ்சூத்திரத்தை பற்றிய பதவுரை பொழிப்புரை விசேட குறிப்புகளை எல்லாம் திருவருளாலே கண்டு நாம் பெயர் பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது சூத்திரத்தை மீண்டும் ஒரு முறை படித்துக் கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்யலாம். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல். துண்ணிய ஐம்புலவேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை மண்ணும் அருட்குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கீழ் வைப்பன். இனி வரக்கூடிய இந்த அதிகரண செய்திகளை எல்லாம் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இந்த சித்தாந்த சாஸ்திர சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.